الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير فقال الله تبارك وتعالى ومن يبتغ غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين فقال الله تبارك وتعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وآله وسلم إن من الغيرة ما يحبه الله وإن من الغيرة ما يبغضه الله رواه أحمد وقال صلى الله عليه وآله وسلم ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم وقال أيضا الإيمان بضع وسبعون شعبة أدناها إماطة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானுக்கே உரித்தாகும் ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் மேலான சைதனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாம் கணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்கும்படியும் அவனால் விளக்கப்பட்ட அனைத்து விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளும்படியும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரிய ஒரு பொக்கிஷம் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்னவென்றால் அதுதான் அவனை விளங்கி வணங்கக்கூடிய ஒரு மேலான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய உயர்ந்த அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே கட்டி எழுப்பி எல்லா நேரங்களிலும் அந்த ரப்பின் மீதே எங்களுடைய உள்ளத்தை பறிகொடுக்கக்கூடிய உயர்ந்த ஈமானுடைய நம்பிக்கையின் அந்த இஸ்தானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் ஏனென்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் என்பது குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவனுடைய முடிவில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார் மேலும் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார் இஸ்லாம் அல்லாத வேறு எந்த ஒரு மார்க்கம் அது உங்களுக்கு எவ்வளவு சிறந்ததாக தெரியட்டும் அது எப்படியாக உங்களுக்கு இருக்கட்டும் கவர்ச்சியாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் யார் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழியை தெரிவு செய்கிறாரோ ரப்பினால் அந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்கள் அனைவர்களும் கைசேதத்துக்கு உள்ளாக வேண்டி வரும் என்பதையும் ரப்பில் இஸ்ஸத் தெளிவுபடுத்துகிறார்
ومن يبتغي غير الاسلام دينا فلن يقبل منه
اسلام الله வேறொரு மார்க்கத்தை யார் தேடுகிறார்களோ அல்லாஹ்விடத்தில் இருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்படிப்பட்டவர் நாளை மறுமை நாளில் கியாமத்துடைய நாளையில் நஷ்டவாதிகளுடைய கூட்டத்தில் இருப்பார் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவிப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு அருட்கொடையை கொடுத்திருக்கிறார். அதுதான் சமூக சேவையுடன் சார்ந்த ஒரு கல்வியை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். நாங்கள் இங்கே பல்கலைக்கழகத்தில் யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோமோ அல்லது அதில் இருக்கக்கூடிய இதர பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமோ இப்படிப்பட்டவர்கள் யாரும் வெறுமனே ஒரு சம்பளத்துக்காக அல்லது தன்னுடைய பட்டம் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாத்திரம் இந்த பணியை செய்வது கிடையாது. அப்படி செய்வதாக இருந்தால் சமூகம் ஒரு நாளும் இந்த படித்தவர்களை மரியாதைக்குரியவர்களாக பார்க்காதே, சமூகம் ஒரு நாளும் இவரை மதிக்க மாட்டார். ஒரு வைத்தியராக இருக்கட்டும் அல்லது ஒரு பொறியியலாளராக இருக்கட்டும் அல்லது வேறு பல்வேறு துறைகளில் சிறந்த அந்த படிப்பை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும், அனைவர்களும் அவர்களுடைய படிப்புக்கு பின்னால் அவர்கள் சமூகத்துடன் இணைந்து சமூகத்திற்கு ஒரு சேவை செய்யும் நோக்கத்திலே தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது மனிதனுடைய சேவை சமூகம் என்ற அந்த மிகப்பெரிய மைதானத்துக்குள் நுழைந்து விடுகிறதோ இந்த மனிதனை கொண்டு சமூகம் பிரயோஜனம் அடையுமோ அதனால் தான் சமூகம் இந்த மனிதனை மதிக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த இந்த சொத்தை வெறும் உலகத்துக்காக மாத்திரம் பாவித்துவிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான சொற்பமான இந்த இன்பங்களை அனுபவித்து விட்டு அதை உலகத்திலே உதறிவிட்டு வெறும் கையுடன் கபருக்கு செல்வோம் என்றால் சிரமப்பட்டு கற்ற அந்த கல்வி அனைத்தும் நாளை மண்ணோடு மண்ணாக போய்விடுவது மட்டுமல்ல, அந்த கல்வி நாளை எங்களுடைய கபரில் நெருப்பும் பாம்பும் வருவதற்கு காரணமாக அமைதும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறந்த எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணியை கொடுத்திருக்கிறார், பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் இதற்கு பின்னால் நபிமார்கள் யாரும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவது கிடையாது. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசி காலத்தில் வானுலகில் இருந்து இந்த உலகத்திற்கு அவர்கள் இறக்கப்பட்டாலும் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் அவர்களும் பின்பற்றுவார்கள் என்று ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக நபிமார்களுடைய வருகை நிறுத்தப்பட்டு இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறியவருக்கும் பெரியவருக்கும் இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய படித்தவர்கள் படிக்காதவர்கள் இந்த உம்மத்திலே வாழக்கூடிய அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய போதனைகளை ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து சொல்வது இது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்பதை ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆக உலகத்தில் ஒரு துறையில் எல்லோரும் கற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, எல்லோரும் வைத்தியராக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அப்படி வைத்தியராகுவது சாத்தியப்படப் போவதில்லை, எல்லோரும் ஒரு பொறியியலாளராக மாற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது, அப்படி எல்லோரும் மாறுவது சாத்தியமும் இல்லை. இப்படி ஒவ்வொரு துறையை எடுத்து பார்த்தால் அந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் உலகத்தில் வாழும் எல்லா ஆணும் பெண்ணும் அந்த துறையுள்ளவர்களாக மாறுவது என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயமா? ஆனால் இந்த எல்லா துறையிலும் இருப்பவர்களுக்கு ஈமான் என்பது ஆக முக்கியம். பொறியியலாளருக்கும் ஈமான் ஆக முக்கியம், வைத்தியருக்கும் ஈமான் ஆக முக்கியம், இன்னொரு துறையில் கற்பவருக்கும் ஈமான் ஆக முக்கியம், கூலி வேலை செய்பவருக்கும் ஈமான் ஆக முக்கியம், பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுபவருக்கும் ஈமான் ஆக முக்கியம். ஏன் ஈமான் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் ஒரு மனிதன் நிம்மதியை அடையவும் முடியாது. இந்த உலக வாழ்வை முடித்ததற்கு பின்னால் தனிமைப்படுத்தப்படும் கபரும் அதற்கு பின்பு எழும்பி மக்களுடைய அந்த மைதானத்திலே விசாரிக்கப்படும் நேரத்திலும் ஈமான் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு கை கொடுக்க போகிறது. அல்லாஹு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருந்ததோ, அல்ல
அல்லாஹுடன் எங்களுடைய உள்ளங்களை எந்த அளவுக்கு தொடர்புபடுத்தி வைத்திருந்தோமோ, அவரது நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவுக்கு ஏற்படுத்தி இருந்தோமோ, அந்த அளவுக்கு தான் கபரிலும் பாதுகாப்பு கிடைக்குமே தவிர வேறு எந்த ஒரு விடயத்தை கொண்டும் கபரில் ஒரு மனிதனுக்கு ஈடேற்றம் அடைய முடியவே முடியாது. அல்லாஹுடைய நல்லடியார்கள், ஆக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு சொத்து தான் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இந்த இஸ்லாத்துக்குள் நுழைந்திருக்கிறோமே. இதனுடைய பெருமதியை இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களை வைத்து மனிதனுக்கு அறிமுகப்படுத்த முடியாது. அவ்வளவு ஒரு பெருமதியான சொத்து, முழு உலகத்தையும் விற்று அதில இருக்கக்கூடிய பெருமதியான பலன்களையும் பணத்துக்கு விற்று அந்த பணம் அனைத்தையும் செலவழித்தால் இந்த கனிமாவுடைய பெருமதியை ஒரு மனிதனால் ஒரு நாளும் அனுபவிக்க முடியவே முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆனால் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் ஈமானுடைய இந்த கலிமாவை அடைந்ததற்கு பின்னால் அநேகமான முஸ்லிம்கள், படித்தவர்களும் படிக்காதவர்கள், ஏழைகளும் செல்வந்தர்கள், ஆட்சியாளர்களும் பாமர மக்களும், அனைத்து மக்களும் எப்படி விளங்கி இருக்கிறார்கள் என்றால், இந்த தீனுடைய பணிகள் எல்லாம் அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் எல்லாம் மௌத்துக்கு பின்னால் தான் தேவைப்படும். தொழுகை எதற்காக? கபரிலே நிம்மதி கிடைப்பதற்காக. நோன்பு எதற்காக? அது மறுமையில் ஈடேற்றம் கிடைப்பதற்காக. ஜகாத்தும் ஹஜ்ஜும் எதற்காக? மறுமையிலே தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக. ஏன் ஹலாலை பேணி ஹராத்தை தவிர்க்க வேண்டும்? நாளை மரணத்துக்கு பின்னால் தப்புவதற்காக. இந்த சிந்தனையினால் எங்களை மிக பாரதூரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. மறுமையுடன் மாத்திரம் எங்களுடைய தீனுடைய அமல்களை நாம் சம்பந்தப்படுத்தி விட்டோம். தீன் என்று வரும்போது, மார்க்கம் என்று வரும்போது அதனுடைய பிரயோஜனம் மறுமையில் மாத்திரம் கிடைக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டு விட்டோம். உலகத்திலே விமோசனம் அடைவதற்கு, உலகத்திலே வெற்றி பெறுவதற்கு, உலகத்தில் சந்தோஷமான வாழ்வு அமைவதற்கு அதற்கு பணம் தான் தேவை, அதற்கு உத்தியோகம் தான் தேவை, அதற்கு கல்வி அறிவு தான் தேவை, அதற்கு செல்வம் தான் தேவை, அதற்கு அரசியல் பலம் தான் தேவை. அதன் மூலம்தான் அந்த நிம்மதி சந்தோஷத்தை அடைய முடியும் என்ற ஒரு பிழையாத சிந்தனையை நம்முடைய உள்ளங்களில் நாம் நிலைநிறுத்திக் கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு சில வார்த்தைகளில் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவு சொல்லிவிட்டார். பாருங்க, உலகளாவிய ரீதியில் இன்று எல்லா அரசாங்கங்களும் எதனை பற்றி பேசுகிறார்கள், உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எதை பற்றி சிந்திக்கிறார்கள், எல்லோரும் நிம்மதியை தேடுகிறார்கள். ஜனாதிபதி மாளிகையில் இருப்பவரும் நிம்மதிக்கு வழி என்று தேடுகிறார். பாராளுமன்றத்தில் இருக்கும் அந்த அமைச்சர்களும் உறுப்பினர்களும் நிம்மதியை தேடுகிறார்கள். செல்வந்தர்களும் பணத்தை குவித்து வைத்துக் கொண்டு நிம்மதி எங்கே அடையலாம் என்று தேடுகிறார்கள். இதற்காக பூங்கா வனங்களை தேடிச் செல்கிறார்கள், கடற்கரைகளை தேடிச் செல்கிறார்கள், ஆடம்பரமான ஹோட்டல்களை தேடிச் செல்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் விண்வெளிக்கு சென்று அந்த நிம்மதியை அடையலாம் என்றெல்லாம் துடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பிழை என்று சொல்கிறது. உலகத்தில் மனிதனுக்கு ஏன் பிரச்சனை ஏற்படுகிறது? ஒரு மனிதனுக்கு ஏன் நோய்? ஒரு மனிதனுக்கு ஏன் பொருளாதார பிரச்சனை? ஒரு மனிதனுக்கு ஏன் குடும்ப பிரச்சனை? ஒரு ஊரிலே மக்களுக்கிடையே ஏன் புலவை? ஏன் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய பொருள்களின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது? இவைகள் அனைத்துக்கும் உரிய முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதற்கு அவனுக்கு ஒரு சூரா தேவைப்படவில்லை, அவனுக்கு ஒரு ஆயத்து தேவைப்படவில்லை, அவன் ஒரு அரை ஆயத்தில் சொல்லி முடிக்கிறார். பாருங்கள், நாங்கள் அனைவர்களும் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடியவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், உலகம் என்பதை ஒரு உருண்டை வடிவத்தில் நாம் செய்து வைத்திருக்கிறோம். அந்த உலக உருண்டை எடுத்துக்கொண்டால் ஒரு போல் போன்று, ஒரு பந்தை போன்று இருக்கக்கூடிய அந்த உலக படத்திலே அதிலே இலங்கையை காட்டுவன் என்பது ஒரு சிரமம். இந்தியாவை கண்டுபிடித்துத்தான் அதன் ஓரத்தில் சின்னொரு புள்ளியாக தென்படக்கூடியதான் இலங்கை. இந்த நாட்டிலே வாழக்கூடிய சுமார் 2 கோடி மக்கள், இந்த 2 கோடி மக்களின் ஒரு வருடத்தினுடைய இலங்கை அழிக்கப்படும் வரும் காலம் வரைக்கும் உள்ளதல்ல, ஒரு வருடம் வரைக்கும் வெறும் 364 நாள். அந்த 4 நாட்களில் என்னென்ன பொருளாதார ஏற்றம் பொருளாதார சரிவுகள் வரப்போகிறதோ, நாட்டுக்கு ஏதாவது வருமானம் வரப்போகிறதோ, நாட்டுக்கு ஏதாவது நஷ்டம் வரப்போகிறதோ, இந்த பிரச்சனையை மாத்திரம் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் வருடத்துக்கு ஒரு முறை 3-4 மந்தியாளங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். வரவு செலவு திட்டமன்றவர் சமர்ப்பிக்கிறார். அதற்கு பின்பு அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் நியாயமானதா இல்லையா, அதில என்ன நன்மைகள் பயக்கும், அதில என்ன பாதகங்கள் இருக்கிறது, அதற்கு மாத கணக்கிலே இரவு பகலாக விவாதம் நடத்தப்படுகிறது. ஆனால் 1948 ஆண்டு இந்த நாடு சுதந்திரம் பெற்றிருந்ததென்றால் 2012 நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த 12 வரைக்கும் எத்தனை வரவு செலவு திட்டங்களை வாசித்து விட்டார்கள். இந்த நாட்டிலே முழுமையாக நிம்மதி வந்து விட்டது என்று ஒரு குடிசையில் இருந்து செய்தி வந்திருக்கிறதா, ஒரு மாளிகையில் இருந்து செய்தி வந்திருக்கிறதா, ஒரு கடைக்குள் இருந்து செய்தி வந்திருக்கிறதா, ஒரு வடை விற்கக்கூடிய ஒரு சாதாரண வியாபாரியாவது சொல்லி இருக்கிறாரா? எங்கிருந்தும் வரவில்லை. பிரச்சனையை தண்ணீர் குடித்து குடித்து நிதியமைச்சர் வாசிக் கொண்டு கொண்டிருக்கிறார். உணவு அருந்தி அருந்தி சிரமப்பட்டு விவாதம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை முடிந்ததாக இல்லை. இந்த 7 வானத்தை சிருஷ்டித்த, 7 பூமிகளை சிருஷ்டித்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹோ அவனுடைய வரவு செலுத்தும் திட்டத்தை சொல்ல, அவன் முழு வரவு செலவு திட்டத்தை சொல்லுவதற்கு 1/2 ஆயத்துகள் அவனுக்கு போதுமானது. ஒரு மூச்சிலே அதை ஓடிவிட முடியும், ஒரு மூச்சிலே ஓடிவிட முடியும். ரப்புல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான சோதனைகள், அது நோயாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், குடும்பமே அழிந்து நாசப்படுத்தப்படுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாடே சின்னாபின்னப்படுவதாக இருக்கட்டும், பாரிய பொருளாதார பின்னடைவாக இருக்கட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சியாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த விடயத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், அனைத்து முசீபத்துகளுக்கும் காரணம் பணம் இல்லாததல்ல, கல்வி குறைந்ததல்ல, படிப்பிலே மக்கள் பின்னங்கியதல்ல, வளங்கள் இல்லாததினால் அல்ல, பௌதீக வளங்கள் குறைந்ததனால் அல்ல, கற்பிக்கும் ஆசிரியர்கள் குறைந்ததனால் அல்ல, ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் அல்லாஹுக்கு செய்த பாவங்கள் தான், நீங்கள் செய்த பாவங்கள் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சொல்லுகிறார், நீங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு எல்லாம் தண்டனை தரல, எல்லா பாவங்களுக்கும் தண்டனை தந்திருந்தார் அல்லாஹ் ஒருடத்திலே சொல்லுகிறான், மனிதனை அழித்து போலாது அவனுக்கு உறவுக்காக படைக்கப்பட்டிருக்கும் மிருகங்களையும் சேர்த்து அழிக்க வேண்டும் என்கிறார். மனிதர்கள் செய்கிற அநியாயத்துக்காக அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிப்பதாக இருந்திருந்தார், அவர்களை கண்டிப்பதாக இருந்தார், அவர்களுக்கு தண்டனை வழங்குவதாக இருந்தார், இந்த பூமிக்கு மேல மனிதன் அல்ல, மிருகம் அல்ல, பறவைகள் அல்ல, மீனினங்கள் அல்ல, எதெல்லாம் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறதோ அவைகளை கூட அல்லாஹ் விட்டு வைத்திருக்க மாட்டார், அவைகளையும் சேர்த்து அளித்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய பாவத்தை இந்த மனிதன் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? குர்ஆன் இவ்வளவு வருடங்களாக இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது, 1400 வருடங்களாக பிரச்சனை வரும் வழி இதுதான், பிரச்சனை வரும் வழி இதுதான், பிரச்சனையை நிறுத்துவதென்றால் இந்த வழியை மூடித்தான் ஆக வேண்டும், இந்த வழியை மூடாமல் வேறு என்ன மந்திரங்களை கையாண்டாலும், என்ன திட்டங்களை தீட்டினாலும், அறிவை உச்ச நிலையில் பாவித்தாலும் பிரச்சனையில் இருந்து விடுபட முடியாது என்று குர்ஆன் 1400 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இன்னொரு ஆயத்தின் ஒரு பாதியிலே இந்த பிரச்சனையை நீக்குவதற்கு மருந்து என்னவென்று சொல்கிறார். ஒரு ஆயத்திலே பிரச்சனை ஏன் வருகிறது என்று சொல்கிறார், இன்னொரு ஆயத்தின் ஒரு பகுதியிலே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி என்னவென்று சொல்கிறார். எங்கே சொல்கிறார், மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலநுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆணுக்குள்ள பிரச்சனைக்கு எது மருந்துவோ பெண்ணுக்குள்ள பிரச்சனைக்கும் அதேதான் மருந்து. ஆணும் பெண்ணும் இவர்களுக்கு நிம்மதி தேவையா, சந்தோஷம் தேவையா, நோய்கள் கழிய வேண்டுமா, பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் துடை தெரியப்பட வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிறார், ரெண்டு மருந்துகளை பாவிக்காதவரை அந்த நிம்மதியை காண முடியவே முடியாது. இரண்டு மருந்துகளை பாவித்தே ஆக வேண்டும். முதலாவது என்ன, உங்களுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய நம்பிக்கை முழுமைப்படுத்த வேண்டும். ஈமான் கொண்ட நிலையில், ஈமான் என்பது வெறும் கலிமாவை மொழிவதற்குள்ள பெயர் மட்டுமல்ல, ஷஹாதத்து கலிமாவை நாவல் சொல்லிவிட்டார், ஆமத்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி என்ற அந்த ஆறு விடயங்களையும் ஒருவர் மனனம் செய்து விட்டார், இதை கொண்டு மாத்திரம் நாம் ஈமான் என்று முடிவு செய்துவிட்டோம். ஈமான் என்பது அதற்குரிய பெயர் அல்ல. ஷஹாதத் கலிமாவை சொன்னால் அவர் முஸ்லிமாகி விடுகிறார், ஆமத்து பில்லாவை சொல்லிவிட்டார், ஈமானின் கீழ்மட்டத்துக்கு வந்து விடுகிறார். ஆனால் அசல் ஈமான் என்ன தெரியுமா, பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ்வினால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை ஒரு மனிதன் உள்ளத்தில் பிறக்கிறது என்றால் அவர்தான் அசல் மூமின். நோய் வருகிறது, இந்த நோயை அல்லாஹ்வினால் குணப்படுத்த முடியும். பொருளாதார பிரச்சனை வருகிறது, அல்லாஹ்வினால் தீர்க்க முடியும். கடன் சுமை ஏற்படுகிறது, அல்லாஹ்வினால் தீர்க்க முடியும். ஒரு பிளவு உண்டாகிறது, அல்லாஹ்வினால் இதை இந்த பிரச்சனையை நீக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனை வருகிறது, அல்லாஹ்வினால் ஒற்றுமை ஏற்படுத்த முடியும். பிரச்சனைகள் வரும்போதுதான் ஒரு மனிதன் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள தொடர்பை சீர்தூக்கி பார்க்க முடியும். நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, உள்ளத்தில் அல்லாஹ்வு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு சீராக்கப்பட்டிருக்கிறது, அது உள்ளத்தை வைத்துத்தான் பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்லுகிறார், ஈமானை சீராக்குங்க. இரண்டாவது விடயம் சொல்லுகிறார், உங்களுடைய ஒவ்வொரு செயல்கள், உடையாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய உடலின் அழகுக்காக தரப்பட்டிருக்கிற கொண்டையாக இருக்கட்டும், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றது வரவர், பாதையில் இறங்கி நடப்பதாக இருக்கட்டும், ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பது கொண்டிருக்க வேண்டும். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டார்கள் அப்படி சாப்பிட வேண்டும், எப்படி வழிவாசலுக்கு சென்றார்கள் அப்படி போக வேண்டும், எப்படி தூங்க சென்றார்கள் அப்படி தூங்க செல்ல வேண்டும், எழும்பி என்ன செய்தார்கள் அப்படி செய்ய வேண்டும். இதற்கு பெயர்தான் சாலிஹான அமல். ஈமானும் சாலிஹான அமலும் சீராக வருமென்றிருந்தால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, எங்களுக்கு சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய பேச்சு எங்கள் அனைவர்களுக்கும் உறுதியான ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக தக்கீதுடைய வார்த்தை, உறுதிப்படுத்தும் வார்த்தை உபயோகித்துச் சொல்லுகிறார், பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, சத்தியமாக நிச்சயமாக அவருக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தே ஆகும். ஈமானும் சாலிஹான அமலும் சீராகும் என்றால் அவருக்கு வீட்டுக்குள்ளும் நிம்மதி இருக்கும், கடையிலும் நிம்மதி இருக்கும், விழிப்பிலும் நிம்மதி இருக்கும், உறக்கத்திலும் நிம்மதி இருக்கும், அனைத்து இடங்களிலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருக்கு நிம்மதியை கொடுத்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஈமானை சீராக்காததினால் இன்று என்ன நிலைமைக்கு நாம் மாறிவிட்டோம், எந்தெந்த இடங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஞானத்தாக கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்தில் தீனை நாங்களே எங்களுடைய கைகளால் படுகொலை செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்க கொலை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்களுடைய கால்களினால் நாங்களே மிதிக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாங்களே தீமூட்டி எரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் யாரிடத்திலேயாவது உனக்கு பிரச்சனை வந்தது பாவத்தினால் தான் என்று சொல்லி பாருங்கள், யாரும் ஏற்க தயாரில்லை. ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, நீ செய்த பாவம் தான். ஏன் இந்த பிளவு, இந்த பாவம் தான். ஏன் இவ்வளவு கடன், பாவம் தான். ஏன் இவ்வளவு கவலைகள், பாவம் தான் என்று சொல்லி பாருங்கள், யாரும் அதை ஏற்க தயாராக மாட்டார்கள். ஏன், ஒவ்வொருவர்களும் அடி மனதிலே முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள், பிழை செய்பவர்கள் மற்றவர்கள் தான், நாங்கள் நல்லவர்கள், நாம் என்ன பிழை செய்தோம், நாம் என்ன தப்பு செய்தோம், நாம் என்ன தவறு செய்தோம், எங்களுக்கு இவ்வளவு சோதனைகள் வருவதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி அவர்களுடைய மனதில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், யாரும் தன்னை பரிசுத்தப்படுத்தி பேச வேண்டாம், உங்களுடைய வரலாறுகள் எல்லாம் எனக்கு தெரியும்,
பதினைந்து வயதில் என்ன செய்தீர்கள், 16 வயதில் என்ன செய்தீர்கள், 17வது வயதில் என்ன செய்தீர்கள், 25வது வயதில் என்ன செய்தீர்கள், இருட்டிலே எப்படி நடந்து கொண்டீர்கள், வெளிச்சத்தில் எப்படி நடந்தீர்கள், கூட்டமாக இருக்கும் போது எப்படி இருந்தீர்கள், தனிமைப்படும் போது எப்படி நடந்தீர்கள், உள்நாட்டிலே போட்ட ஆட்டங்கள் என்ன, வெளியூருக்கு போகும் போது நடந்து கொண்டது என்ன,
நீங்கள் மறந்திருக்கலாம், ரப்பாகிய நான் அதை மறக்க மாட்டேன். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பேச வேண்டாம்.
நான் தப்பு செய்யவில்லையே, நான் தவறு செய்யவில்லையே, யாரும் பேசக்கூடாது.
யார் அல்லாஹுடைய பயம் உள்ளவர் என்று அல்லாஹுக்கு தெரியும்.
நடந்தவர் யார், நடித்தவர் யார், வாழ்ந்தவர் யார், ஏமாற்றினவர் யார், அனைவர்களுடையும் வெளிரங்கமான உள்ரங்கமான செய்திகள் நம்முடைய கைவசம் இருக்கிறது, சுத்தப்படுத்தி பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபக்கம் சொல்லுகிறார்கள், குல்லு பனி ஆதம் கத்தாவுன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதமுடைய மக்கள் என்று வந்தால் ஆதமுடைய மனிதர்கள் ஒவ்வொருவர்களும் ஓரிரு தவறு செய்தவர்கள் அல்ல. முபாலகாவுடைய வார்த்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அதிகம் அதிகமான பாவம் செய்தவர்கள், ஒவ்வொரு மனிதனும் நிறைய தவறு செய்தவர்கள்.
ஆனால் தவறை பற்றி பேசிக் கொண்டிருப்பதல்ல.
தப்பு தவறு செய்பவர்களிலும் மிக சிறந்தவர்கள் யார் என்றால், அந்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது அந்த பாவத்தின் பக்கம் இனி திரும்ப மாட்டேன் என்று மனதால் உறுதி கொண்டு தௌபா செய்கிறாரே, அவர்தான் தவறு செய்யும் மனிதனிலும் மிகச் சிறந்தவன் என்று ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இனி வருவோம். நாங்கள் செய்த தவறு என்ன? நான் கொலை செய்யவில்லை, நான் களவெடுக்கவில்லை, நான் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை, நான் சூது விளையாடவில்லை, நான் வட்டிக்கு பணம் எடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை, நான் லஞ்சம் கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை, அதற்கு பின்பும் நான் செய்த தவறு என்ன? தவறு இல்லையா? இருக்கிறது. நாம் செய்த தவறுகளில் ஒன்றுதான் தொழுகையை விட்டது. நாம் செய்த தவறுகளில் ஒன்றுதான் அந்நிய பெண்களை பார்த்தது. நாம் செய்த தவறுகளில் ஒன்றுதான் அவர்களுடன் தனிமையில் இருந்தது. நாம் செய்த தவறுகளை கொண்டுதான் தனியாக இருக்கும் இடங்களில் பாவம் செய்தது. நாம் செய்த தவறுகளை கொண்டுதான் பிள்ளைகளுக்குரிய ஹக்குகளை கொடுக்காமல் இருந்தது. நாம் செய்த தவறுகளை கொண்டுதான் அல்லாஹுடைய தீனை ஏளனமாக பார்த்தது. நாம் செய்த தவறுகளை கொண்டுதான் பெண்களுக்குரிய ஆடையை அவர்களுக்கு சொல்லி அணிவிக்காமல் இருந்தது. இது தவறு இல்லையா? கொலை செய்வது மாத்திரமா தவறு? விபச்சாரத்தில் ஈடுபடுவது மாத்திரமா தவறு? போலி வஸ்துக்களை பாவிப்பது மாத்திரமா தவறு? இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை சினமூட்டும் கோபமூட்டும் செய்கிறார். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை விடுவதனுடைய பாரதூரத்தை விளங்கப்படுத்துகிறார். அது எவ்வளவு பயங்கரமான ஒரு செயல் என்பதை காட்டுகிறார். புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. சைதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார், ஒரு மனிதனை இப்படி உதாரணம் சொல்கிறார். ஒரு மனிதன் அழகான ஒரு வீடு கட்டி இருக்கிறார். கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு பல காலங்கள் அந்த வீட்டை வரைவதற்கே, அதன் உருவப்படத்தை வரைவதற்கே எவ்வளவு காலம் எடுத்தார். சிரமப்பட்டு ஒரு மாளிகை போன்ற ஒரு வீட்டை கட்டி இருக்கின்றார். அந்த வீட்டில ஏராளமான வசதிகள், அழகிய அவனது மனைவியும் பிள்ளைகளும் அந்த வீட்டில இருக்கிறார்கள். பெற்றோர்கள் என்ன, தாய் தந்தையரும் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். அவனுக்கு அந்த ஒரு பெரிய வியாபார நிலையமும் இருக்கிறது, அழகான வாகனமும் இருக்கிறது. இந்த மனிதன் ஒரு தேவைக்காக வெளியே சென்றிருந்தான். திரும்பி வந்து பார்க்கும் போது அவன் கட்டியிருந்த அந்த மாளிகை பிடிந்து தரைமட்டமாக, அந்த மாளிகைக்கு கீழே அவனது மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் அனைவர்களும் சிக்கி மரணம் அடைந்திருக்கிறார்கள். அழகிய வீடு முடிந்திருக்கிறது, குடும்பமே அந்த வீட்டுக்கு கீழே அவர்கள் அனைவர்களும் மௌத்தாகி இருக்கிறார்கள். அழகான வியாபார நிலையம் அதுவும் இடிந்து கீழே தரைமட்டமாக இருக்கிறது. அவனுக்கு ஆறுதல் சொல்ல மனைவியும் இல்லை, தாயும் இல்லை, சகோதரிகளும் இல்லை, சகோதரர்களும் இல்லை, நண்பர்களையும் காணவில்லை. இந்த மனிதன் அந்த இடத்தை பார்த்து எப்படி சிந்திப்பான்? இவனது மனோநிலை எப்படி இருக்கும்? அவன் மனதினால் அவன் சொல்லிக் கொள்வான், நான் மாத்திரம் ஏன் மிஞ்சினேன், இந்த அனைவர்களுடன் சேர்ந்தேன், நானும் மௌத்தாகி இருந்தால் அல்லவே என்று அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த முசைபத்தினால் சோதனையிலான் அவன் யோகிப்பானா இல்லையா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு அசருடைய தொழுகையை கலா செய்கிறார், மன் ஃபாததுஹு ஸலாத்துல் அஸ்ர்,
அஸ்ர தொழுகை விடுபடுகிறது, விளையாட்டுக்காக அல்லது தூக்கத்துக்காக அல்லது ஒரு பயணத்திலே அல்லது வேறொரு சோழியிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக அசருடைய தொழுகை விடுபடுகிறது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
இவன் எப்படியான கவலையை சந்திப்பான் என்றால், فَكَأَنَّمَا أُثِرَ أَهْلُهُ وَمَالُهُ, அவருடைய முழு குடும்பமும் அவருடைய சொத்துகளும் அழிக்கப்பட்டதை போன்ற கவலைகளை சந்திப்பார். சில மனிதர்கள் உலகத்திலே அதை சந்தித்து விட்டு செல்வார்கள், சிலர்கள் நாளை கபரில் இருந்து எழும்பிய பின்பு சந்திப்பார்கள். எண்ணி பாருங்கள், 13 வயதில் இருந்து நான் ஒரு பெரிய மனிதனாக பருவ வயதை அடைந்து நன்மை தீமைகள் எழுதப்படும் ஒரு மனிதனாக மாறிவிட்டேன். இப்பொழுது எனக்கு 33, 20 வருடங்களாக எத்தனை அசரு தொழுகைகளை விட்டிருக்கிறேன். எப்படி நிம்மதியை எதிர்பார்க்க முடியும்? ஒரு அசரு தொழுகைக்கு குடும்பம் அழிக்கப்பட்டதற்கு சமமான கவலை என்றால், எத்தனை சுபகு தொழுகைகளை பறிகொடுத்திருக்கிறோம், எத்தனை ஜுஹர் தொழுகைகளை விட்டிருக்கிறோம், எத்தனை மக்ரிபையும் இஷாவையும் விட்டிருக்கிறோம், எத்தனை ஜும்ஆவுடைய தொழுகைகளை விட்டிருக்கிறோம், எத்தனை நோன்புகளை பல்வேறு காரணங்களை சொல்லி விட்டிருக்கிறோம், ஜகாத் கடமையான எவ்வளவு பேர் முறையாக கணக்கிட்டு உரியவர்களுடைய கையிலே அந்த ஜகாத்தை கொண்டு போய் சேர்க்காமல் இருந்திருக்கிறோம். இவ்வளவு தவறுகளையும் செய்துவிட்டு நான் கொலை செய்யவில்லையே, நான் சுருக்கு வைக்கவில்லையே, நான் அடாவடித்தனத்தில் ஈடுபடவில்லையே, நான் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லையே, அல்லாஹ் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறான் என்று கேட்கிறது நியாயமே? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், இந்த பாவங்கள் தான், இந்த அத்தூழியங்கள் தான், இந்த அநியாயங்கள் தான், இந்த மோசடிகள் தான் உங்களை இவ்வளவு பெரிய சிக்கலிலும் சிரமத்திலும் மாட்டியிருக்கிறது என்பதை ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக இந்த உம்மத்துக்கு எடுத்து கூறுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆக இதுவெல்லாம் சீராக வேண்டும் என்றால் முதலாவது ஒரு மனிதனுக்கு பாவம் பாவமாக தெரிய வேண்டும். அதிகமான மனிதர்களுக்கு தான் செய்கிறது பிழை என்று கூட விளங்குவதில்லை. இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமா என்றால், அவர்கள் உலகத்தில் நீண்ட காலம் வாழ்வதற்கு வந்தவர்களை போன்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார், மனிதனுக்கு எது பாதை என்று காட்டி கொடுத்து விட்டோம், யாருக்குமே தியாகத்திலே வந்து எங்களுக்கு உண்மை எதென்று தெரியாமல் இருந்தது என்று கைவிரிக்க முடியாது. இரண்டு பாதைகளையும் மனிதனுக்கு காட்டி கொடுத்து விட்டோம். மனிதனுக்கு சுவர்க்கம் போகின்ற பாதை எது என்று அவனுக்கு காட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனால் எல்லோரும் சுவர்க்கம் போவதில்லை, எல்லோரும் நரகம் செல்ல போவதில்லை. இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா, ஒன்றோ நாங்கள் சொன்னதை கேட்டு நன்றியுள்ளவர்களாக வருவார்கள், அல்லது நாங்கள் சொன்னதை மறுத்து காபிர்களாக மாறுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இரண்டு வழிகள் தான் இருக்கிறது, நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எஞ்சி இருக்கும் நாட்களை எந்த வழியிலே கவனிப்பது, எந்த வழியிலே எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவது? வாழ்க்கை என்பது ஒரு வாகனம் என்றால் அந்த வாகனத்தை எந்த பாதையில் செலுத்துவது என்ற முடிவை நாங்கள் தான் எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு வழிகளும் என்ன என்பதை சூரத்து நாஜியாத் என்ற அந்த அத்தியாயத்திலே தெளிவுபடுத்துகிறார். முதலாவது வழியை பாருங்க, அம்மாமன் தகா வஆஸமல் ஹயாத்த துன்யா, யார் இந்த உலகத்திலே அல்லாஹ் சொல்லுவதற்கும் ரசூல் சொல்லுவதற்கும் கட்டுப்பட தயாரில்லை, வரம்பு மீறி நடக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னால் என்ன, நாம் அதை மதிக்க மாட்டோம். ரசூல் சொன்னால் என்ன, அதுவெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் யுகத்துக்கு ஒத்து போகாது, கணினி யுகத்துக்கு ஒத்து போகாது, அதுவெல்லாம் புத்தக காலத்துக்குரியது, அதுவெல்லாம் எங்களுடைய காலத்துக்கு சரி போகாது என்று வரம்பு மீறிய கதை கதைக்கிறார்கள், எல்லை கடந்த பேச்சு பேசுகிறார்கள். தகா என்பது கட்டுப்பட மறுப்பவர்கள் நடந்து கொள்ளும் முறை. அதை பழைய தமிழிலே அரிச்சாத்தியம் பண்ணுபவர்கள் என்று சொல்வார்கள். வரம்பு மீறி நடப்பவர்கள், எல்லை மீறி நடப்பவர்கள். இவர்கள் ஏன் வரம்பு மீறி நடக்கிறார்கள் என்றால், இந்த உலகம் அவர்களுடைய வாயிலே ஒரு ருசியாக பட்டிருக்கிறது. இங்குதான் அழகான வீடு தேவை, இங்குதான் அழகான வாகனம் தேவை, இங்குதான் அழகான மனைவி தேவை, இங்குதான் தோட்டம் தேவை, இங்குதான் இன்பம் தேவை என்ற ஒரு முடிவு அவர்களுடைய மனதிலே இருப்பதனால் தான் அல்லாஹ்வை அவர்கள் பெரிதாக கணக்கெடுப்பதில்லை, ரசூலுடைய சுன்னத்துகளை மதிப்பதில்லை. வஆஸரல் ஹயாத் அத்-துன்யா, உலக வாழ்க்கையை இங்கு வாழ வேண்டும் என்று அவர்கள் தெரிவு செய்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பார்க்கும் போது இவர்கள் இன்பகரமான வாழ்க்கை வாழுவது போன்று தெரியலாம். ஏசி போட்ட காரிலே போகிறார், ஆடம்பரமான மாளிகை வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வயல்கள் 50 ஏக்கர், 60 ஏக்கர். அவர் எடுத்திருக்கிற காசி 60-70 லட்சம். பார்க்கிறவர்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்றார் என்று நினைக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், அவன் டீன் இல்லாமல் வாழ்கிறானா, என்னுடைய நான் சொல்லுகிற முறையில் வாழ தயார் இல்லையா? இவர் அழகு போன்று இருந்தாலும் இவருடைய வண்டி இவரை கபரிலே இறக்கும் போது நரக படுகுழியில் இறக்க போகிறது. இவருக்கு பாம்புகள் இவரை வரவேற்க காத்திருக்கிறது, நரகத்தின் தீ இவரை சுடுவதற்கு காத்திருக்கிறது. நரகம் தான் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அல்லாஹ் இவர்களுக்கு பஸ்ஸிலே சீட் புக் பண்றது போல இவர்களுக்கு இடங்களை அங்கு தயாரித்து வைத்திருக்கிறார். இவர்களுக்குரிய இடங்கள் அங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு நரகம் தயாரோ அவர்களுடைய வாழ்க்கை உலகத்திலே ஓரளவுக்கு முடிவு செய்து கொள்ளலாம். அவருடைய இரவுகளில் நரகத்துக்குரிய செயல்களை இனிமையாக செய்வார், காலை நேரங்களில் நரகத்துடைய செயல்களை மிக சந்தோஷமாக செய்வார், பகல் நேரங்களில் நரகத்துடைய செயல்கள் அவருக்கு இனிமையாக தெரியும். எப்படி ஒரு கருவாட்டு வியாபாரி அவன் தூரத்தில் இருக்கும் போது இங்கேயே அதனுடைய துருவாதை வீசுமோ, கருவாட்டின் துருவாற்று வீசுமோ, அதே போல ஒருவனுக்கு நரகம் தயாராகும் போது அவனுடைய கண்களில் இருந்து நரகத்தின் செயல்கள் வெளிப்படும், அவனுடைய காதுகளில் இருந்து நரகத்தின் கேள்விகள் உள்ளே நுழையும், அவனுடைய நாவிலிருந்து நரகத்துக்குரிய பேச்சுகள் வெளிப்படும், அவனது கைகள் நரகத்துடைய செயல்களுக்கு உதவி செய்யும், அவனது கால்கள் நரகத்துக்கு இழுத்துச் செல்லும் செயல்களின் பக்கம் நடந்து செல்லும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இரண்டாவது பாதையை சொல்லுகிறார். அடுத்த பாதை, ரெண்டு பாதை மட்டும்தான், மூணாவது ஒரு பாதை கிடையாது. அடுத்த பாதை என்ன? மகாமை இஸ்தானத்தை ஒருவர் பயப்படுகிறார். ஏன் பயப்படுகிறார்? அவருக்கு அவருக்கு பெரிய பணம் சம்பாதிக்க தெரியாமல் அல்ல, வட்டி கடைக்குள்ளே போய் பூந்து 1.5 லட்சம் சம்பளம் வாங்கலாம். படிக்க தெரியாதவன் அல்ல, தொழில் வாங்க தெரியாதவன் அல்ல, பெரிய அதிகாரிகளை பிடித்து அந்த அந்தத்தை அடைய முடியாமல் அல்ல, ரப்புடைய பயத்தால் விடுகிறான். வட்டி மூலம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் அந்த தொழிலிலிருந்து அவனை தடுக்கிறது. லஞ்சத்தின் மூலம் கோடிக்கணக்கு சம்பாதிக்கலாம், அல்லாஹ்வுடைய பயம் அவனை தடுக்கிறது. பெண்களுடன் சாதாரணமாக பழகிவிட்டு இதுதான் இந்த உலகின் முறை. சுதந்திரமாக பழக வேண்டும், திறந்து பழக வேண்டும், எல்லோருடனும் கூட்டாளி போட்டு பழக வேண்டும் என்று கதைத்து விட்டு அதிலிருந்து ஒதுங்குபவனை பார்த்து உலகம் தெரியாதவன் என்று நினைக்கிறார். அல்லாஹுடைய பயமுள்ளவன் சொல்லுவான், உன்னை விட அழகாக எங்களுக்கு பழக தெரியும், உன்னை விட அழகாக எங்களுக்கு கொடுக்க தெரியும், உன்னை விட அழகாக எங்களுக்கும் போக தெரியும். ரப்பு இதை விரும்பாததனால் விடுகிறோம். எங்களை படைத்த ரப்புக்கு இது விருப்பம் இல்லை, எங்களுடைய ரப்பு இதை அங்கீகரிக்க மாட்டான், அதனால் இந்த பாவத்தை விடுகிறோம். காஃப மகாம ரப்பிஹி, காஃப மகாம ரப்பிஹி, உள்ளம் பாவத்தை செய்ய என்று துடிக்கிறது, உள்ளம் வழிகாட்டுகிறது. நண்பர்களும் சைத்தானும் இவனை அந்த திசையில் திருப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் இந்த ஆசைகளில் இருந்து அவனை கட்டுப்படுத்திக் கொள்கிறான். கட்டுப்பாடான வாழ்க்கை, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அல்லாஹ்வுடைய பயம் வந்த மனிதன் தான் உள்ளத்தில் வரும் ஆசைகளை எல்லாம் செய்ய மாட்டார். ஹவா என்பது ஆசைகள், ஹவா என்பது ஆசைகள். இந்த ஆசைகளை அவன் கட்டுப்படுத்தி தடுப்பான். நீ என்னை தூண்டுகிறாய், நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறான், பார்க்கிறவர்கள் எல்லாம் அவனை பரதேசியாக பார்க்கலாம், பார்க்கிறவர்கள் எல்லாம் படிக்க தெரியாதவன் என்று நினைக்கலாம், பார்க்கிறவர்கள் எல்லாம் அனுபவிக்க தெரியாத மக்கள் என்று அவனை நினைக்கிறான். பார்க்கிறவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத ஒரு கரீபான மனிதர் என்று நினைக்கிறான். ரப்பல் இதை சொல்லுகிறான், அவனுடைய அந்த பார்வைக்கு தோற்றம் அளிக்காத அந்த மிகவும் அசிங்கமாக தெரிந்த அந்த வாகனம் இருக்கிறதே, அவனை ஏற்றிக்கொண்டு சுவர்க்கத்தை நோக்கி போகிறது. சுவர்க்கம்தான், சுவர்க்கம்தான் அவன் போய் சேருகிற இடம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹோ சுவர்க்கத்துடைய பாதை எது, நரகத்தினுடைய பாதை எது என்பதை மிக அழகாக சொல்லித் தருகிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஆக ஒரு மனிதன் உள்ளத்தை சீராக்காதவரை, உள்ளத்தில் இருக்கும் ஈமானுக்குரிய முயற்சி செய்யாதவரை அவன் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமானிலே 70 சுற்றம் கிளைகள் இருக்கிறது. ஈமான் என்பது வெறும் தொழுகை மட்டுமல்ல, ஈமான் என்பது நோன்பும் ஜகாத்தும் மட்டுமல்ல, ஈமான் என்பது 70 சுற்றம் கிளைகளை கொண்டு. அதில் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கம் இருக்கிறதே, வெட்கம் இருக்கிறதே ஈமானிலே ஒரு முக்கியமான கிளை. வல் ஹயா ஒரு சுஹபத்து மின் அல் ஈமான், வெட்கம் ஈமானின் ஒரு முக்கியமான கிளை. வெட்கம் என்பது என்ன, வெட்கத்துக்கு வரைவிலக்கணம் தேவை. வெட்கம் என்பது என்ன தெரியுமா, அல்லாஹ் ஹராம் என்று சொன்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவானால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு விடயத்தை செய்வதற்கு அவனுக்கு தைரியம், அவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவானால், ஒரு வெட்கமும் கூச்சமும் அவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அதுக்கு பெயர் தான், ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது என்றால், விருப்பமின்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு பெயர் தான் வெட்கம். ஈமான் யாருக்கு இருக்கிறதோ, ஈமானுடைய படித்தரம் யாருடைய ஈமானின் படித்தரம் உயர்ந்திருக்கிறதோ, அவர்களது வெட்கம் அவர்களை பாவத்திலிருந்து தடுக்கும். அந்த வெட்கம் எவ்வளவு உயருமோ வெட்கத்துக்கு ஏத்த ரோஷமும் மனிதனுக்கு உண்டா. இன்றைக்கு நாம் ரோஷத்தை பழி கொடுத்திருக்கிறோம், ரோஷத்தை பழி கொடுத்திருக்கிறோம். ரோஷம் என்பது எங்களிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரோஷத்தை எதிலே விரும்புகிறானோ அதை நாங்கள் அதிலே ரோஷப்பட தயாரில்லை. அல்லாஹ் எதிலே ரோஷப்படுவதை வெறுக்கிறானோ அதை நாங்கள் ரோஷப்பட விரும்புகிறோம். முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெறுகிறது, மைமூன் இப்னு மிஹ்ரான் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மினல் கைரத்தி மா யுஹிப்புல்லாஹ், பாவத்தினுடைய வெளிப்பாடு, பாவங்கள் செய்வதனால் வரக்கூடிய ஒரு நாசமும் அநியாயமும் தான். சில ரோஷங்கள் இருக்கிறது, அல்லாஹ் அந்த ரோஷத்தை கண்டு சந்தோஷப்படுகிறான். சில ரோஷங்கள் இருக்கிறது, அல்லாஹ் அதனை பார்த்து கோபப்படுகிறார். எதற்கு ரோஷப்பட வேண்டும், ஒரு பெண் ஃபர்தா இல்லாமல் பாதையில் சுற்றி திரிகிறார், மனைவி கண்டவன் நின்றவனுடன் எல்லாம் நின்று சிரித்து கரைக்கிறார், தான் இல்லாத நேரத்தில் ஒரு அந்நிய ஆடவருடன் இருந்து அவள் கதைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து இவனுக்கு ரோஷம் வருவதில்லை, இதை பார்த்து இவனுக்கு வெட்கம் வருவதில்லை. அவனது மகள், அவனது தங்கச்சி, அவனுடைய தாத்தா, அவனுடைய தாத்தாவின் மகள், இவர்கள் எல்லாம் வாலிபர்களுடன் சுற்றித் திரிகிறார்கள். இதை பார்த்து அவனுக்கு ரோஷம் வருவதில்லை. காணியிலே ஒரு சிறிய துண்டு பறிபோகிறதே, ரோஷம் வந்து ஃபைல்களுடன் இவன் ஏறுகிறான் கோர்ட்டுக்கு, ஃபைல்களுடன் ஏறுகிறான் கோர்ட்டுக்கு. 50 ரூபாய் காசிக்காக ரோஷப்படுகிறார், 100 ரூபாய் காசிக்காக ரோஷப்படுகிறார். ஒரு இடத்திலே அவனுக்கு பதவி கிடைக்க இருந்தது, உத்தியோகம் கிடைக்க இருந்தது, அந்த இடத்துக்கு வேறொருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், இவனுக்கு ரோஷம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தீன் பறிக்கப்படும் போது, அல்லாஹுடைய தீனுக்கு மாற்றமான விஷயம் நடக்கும் போது அதை பார்த்து ரோஷம் வருவதில்லை. அவனுக்கு உலகத்திலே கிடைக்கும் ஒரு ஆதாயம் இல்லாமல் போகும் போது அதை பார்த்து ரோஷம் வருகிறதென்றால், அல்லாஹ் இவர்களை கண்டு திருப்தி காணவே மாட்டான். எங்களில் எவ்வளவு பேர் இந்த ரோஷத்தை படிபடுத்திருக்கிறோம், எவ்வளவு பேர் ரோஷத்தை படிபடுத்திருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், எந்த துறையிலும் படிக்கலாம். படிப்புக்கு இஸ்லாம் சாதாரண அனுமதி கொடுத்தது மட்டுமல்ல, படிப்பை கல்வியை இஸ்லாம் ஊக்குவித்திருக்கிறது. ஆனால் முறை தவறக்கூடாது, முறை தவறக்கூடாது. இஸ்லாம் சாப்பிட அனுமதி தந்திருக்கிறது, அந்த முறையில் சாப்பிட வேண்டும். குழு வஷ்ரபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று இஸ்லாம் தாராளமாக சொன்னதற்காக பன்றியை சாப்பிட முடியாது, குடியுங்கள் என்று சொன்னதற்காக மதுவானத்தை அறிந்துவிட முடியாது, ஆடை அணியுங்கள் என்று சொன்னதற்காக கட்டை கலிசானுடன் தெரிய முடியாது. சாப்பிட எப்படி ஒரு முறை இருக்கிறதோ, குடிக்க ஒரு முறை இருக்கிறதோ, ஆடை அணிய ஒரு முறை இருக்கிறதோ, கல்வி கற்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை பேணப்படல, கல்வி நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். கல்வி நரகத்தில் கொண்டு போய் தள்ளும். அந்த கல்வி ஒரு நாளும் சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிது நபவி என்ற அந்த இறுக்கமான சிறிய ஓலை கூடாரம் தான் அன்று மஸ்ஜிது நபவியாக இருந்தது. அந்த மஸ்ஜிது நபவி ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் இருந்தது. அங்கேதான் முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு நீதிபதி உருவானார். அங்குதான் அலி இப்னு அபி தாலிப் என்ற ஒரு நிபுணர் உருவானார். அங்குதான் சஃபியா என்ற ஒரு வீராங்கனை உருவானார். அங்குதான் அஸ்மா என்று சொன்ன ஒரு வைத்திய பெண்மணி உருவானார். அங்குதான் ஆயிஷா என்று சொன்ன அந்த மிகப்பெரிய மார்க்க அறிவை சுமர்ந்த ஹாஜிவா ஆலிமா உருவானார். அந்த மஸ்ஜிது நபவியில் இருந்துதான் அழகாக எழுத வாசிக்க தெரிந்த ஹப்சா என்ற பெண் உருவானார். தீன் துனியா இரண்டு கல்விகளையும் ஒருமித்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு இடம்தான் மஸ்ஜிது நபவி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்வியுடன் சேர்த்து ஈமானையும் கொடுத்தார், ஈமானையும் கொடுத்தார். அன்று உருவாக்கின ஒரு நபரை பாருங்கள், சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த விடயத்துடன் நான் முடிவை இந்த ஃபுத்பாவை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். பல்கலைக்கழகத்துக்கு பெரிய கட்டிடங்கள் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெரும் தளமான வசதிகள் இல்லை, அந்த பல்கலைக்கழகத்துக்கு உணவு ஏற்பாடு இல்லை, அந்த பல்கலைக்கழகத்தில் கற்பித்தவருக்கு பெரிய சம்பளம் இல்லை. எளிமையான குடிசை, எளிமையான குடிசை, முதுகும் வயிறும் ஒட்டிய நிலையில் மாணவர்கள் இரண்டு கற்களை வயிற்றிலே கட்டிய ஒத்தார் ஆசிரியர் லெச்சர் செய்யக்கூடியவர் இவர்தான் அங்கே கற்பித்தார். பாருங்கள் சமூகத்துக்கு எப்படியான முத்துகளை அவர்கள் கொடுக்கிறார். அது போன்ற ஒருவர் உருவாக்கப்பட்டார், ஒருவர் உருவாக்கப்பட்டார், முழு இலங்கை நாடுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும். சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாருங்கள், புகாரியில் இடம்பெறுகிறது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக போகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே மனைவிமார்கள் ஏதோ ஒரு விடயத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி கிடையே இப்படியான பேச்சுகள் எழுவது வழக்கம். ஏதோ ஒரு விடயத்தில் அவர்கள் சத்தமாக கதைத்துக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். உள்ளே வர ஹதரத் உமருடைய சப்தம் எப்பொழுது கேட்டதோ வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் அமைதியாகிறார். அப்பொழுது காரணமாக சத்தம் போட்டிருந்த பெண்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஒளிந்து கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறக்கிறார்கள். ஹதரத் உமர் உள்ளே நுழையும் போது ஹதரத் உமரை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன யார் ரசூலல்லாஹ், நான் உங்களுடன் ஒன்றுமே கதைக்கல, என்னை பார்த்தவுடன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் இந்த பெண்களை நினைத்து சிரிக்கிறேன். நீங்கள் வரும் முன்னால் எப்படி சத்தம் போட்டார்கள், நீங்கள் உள்ளே வந்தவுடன் முழு அமைதி நிலவுகிறது, மயான அமைதி. பெண்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டார்கள். அவர்கள் கோபப்படுகிறார். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே சிறைக்கு பின்னால் இருக்கும் பெண்களை நோக்கி பேசுகிறார்கள். தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்ளும் பெண்களை அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசி ஒழுக்கம் இல்லாமல் கதைத்து விட்டு நான் வந்தவுடன் சத்தத்தை குறைக்கிறீர்களா, இது என்ன ஒழுக்கம் என்று காரமாக பேசும் போது ஒரு பெண்மணி உள்ளே இருந்து சொல்கிறார், உமர் நீங்கள் கொஞ்சம் தீவிரமானவர், நீங்கள் உரமானவர், கடினமானவர், உங்களை பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று ஒரு பெண்மணி சொல்லுகிறார். அடுத்த கோபம் வருவதற்குள்ளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதுனா உமரை பார்த்து சொல்கிறார், பாருங்கள் இப்படி எங்களில் எத்தனை கலைகளை சுமந்தவர்களை பார்த்து என்று சொல்ல முடியும். பல்வேறு கலைகளை படித்துவிட்டு கல்வி மான்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பல கிதாபுகளை ஓதிவிட்டு எங்களை ஆலிமுகள் என்றெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களில் யாரை இது போன்ற ஒரு உமர் போன்ற ஒருவரை காட்ட முடியும், அது போன்ற ஒரு மகனை யாருக்கு காட்ட முடியும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்ற ஒருவரையாவது நாம் உருவாக்கி இருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சத்தியமுத்து சொல்கிறேன், கத்தாபுடைய மகனே, நீங்கள் வரும்போது எங்களுடைய பெண்கள் என்ன, மதீனாவில் இருக்கும் ஆண்கள் என்ன, உலகில் உள்ள ஆண்கள் என்ன, உலகத்தை குழப்பி திரியும் ஷைத்தானே நீங்கள் போகும் வழியில் வர தயாரில்லை, வேறொரு பாதையில் போகிறார். ஷைத்தானே வேறொரு பாதையில் போகிறார். என்றார். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவி இந்த பல்கலை கழகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மாமனிதர், எவ்வளவு பெரிய ஈமான்தாரி, எப்பொழுது உள்ளம் சீராக்கப்படுகிறதோ, உள்ளம் சீராக்கப்படுகிறதோ, உள்ளத்திலே இருக்கும் கசடு வஞ்சகம் இவைகள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹ்வுடன் தொடர்பாக்கும் அந்த முயற்சி செய்யப்படுகிறதோ, சையதுனா உமரை போன்ற வைத்தியர்கள் உருவாகுவார்கள், சையதுனா உமரை போன்ற பொறியியலாளர்கள் உருவாகுவார்கள், சையதுனா உமரை போன்ற நீதிபதிகள் உருவாகுவார்கள், சையதுனா உமரை போன்ற ஆலிம்கள் உருவாகுவார்கள், சையதுனா உமரை போன்ற ஆபிதர்கள் உருவாகுவார்கள். இந்த உழைப்பு மட்டும் உள்ளத்தில் செய்யப்படல, ஒரு முட்டை கோதுகள் தான், முட்டை கோதுகள் தான், சம்பளம் வாங்குவதற்காகவும் உயர் பதவிகளை பெறுவதற்காகவும் மக்களிடத்திலே பெருமையை தட்டிக்கொள்வதற்காகவும் முயற்சிகள் நடக்குமே தவிர எங்களுடைய சமூக சேவைகள் கூட மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் சிந்தனை ஏற்படுத்துவதற்கு பதிலாக வத்துக்களுடைய நம்பிக்கையே தான் உண்டாகும். இது நிச்சயம் நடந்துதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஆக ஈமானை பலப்படுத்துவோம், வளமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகிலும் வாழும் எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்து தருவானாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் ஹிதாயத் என்னும் நேர்வழியை ஆமாக்குவாயாக, பொதுப்படையாக்குவாயா. முழு உலகில் உள்ள மக்களுக்கு நீ உதவி செய்வாயா. ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துக்கு மேலான உதவி செய்வாயா. அவர்களுக்கு நீ வழிகாட்டுவாயா. அவர்கள் அனைவர்களும் நாளை கியாமத்து நாளில் சந்தோஷமாக எழும்பி உன்னுடைய விருப்பத்துக்கு அமைய சுவர்க்கம் செல்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் நீ கிருபை செய்தருள்வாயா. ஆமீன். வா ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.